ஐயா வணக்கம் ஐயா. நான் வந்து நெல் சாகுடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். நீங்க வந்து அதுல நல்ல அனுபவம் உள்ளதா கேள்விப்பட்டேன். இப்ப வந்து ஐயா நீங்க உங்களுடைய நெல் சாகுடியை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நான் கேட்கிறேன். நீங்க வந்து நாகை மாவட்டத்திலிருந்து அதுல நல்ல அனுபவம் உள்ளதாகவும் நெல் சாகுடியில சிறந்து இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல வந்து ஐயா நான் ஒரு சில தகவல்கள் உங்கள்ட்ட கேட்கறேன், நீங்க எனக்கு சொல்ற மாதிரி நல்லபடியா கேட்டுக்கொள்கிறீங்க. இப்ப வந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க உங்க மாவட்டத்துல நெல் சாகுடியோட சிறப்பு அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம்ன்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
கோவை மேலாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி நிலையத்தில் நெல் சாகுபடி அனுபவம் குறித்து பேசுவதற்காக அழைப்பு விடுத்தமைக்கு சமுதாய வானொலிக்கு எனது பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா என்னுடைய பெயர் மா ஜீவன்ராஜ். நான் வேளாண்மை பட்டய படிப்பு படித்து இளங்கலை தாவரவியலும் படித்து இலவச ஆலோசனை மையமும் ஒன்று செம்பனார் கோயில், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டாரத்தில் செம்பனார் கோயில் ஒன்றியத்தில் இலவச வேளாண் பயிர் ஆலோசனை மையமும் ஒன்று வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு இலவசமாக தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறேன். அதோடு மட்டுமின்றி நானும் ஒரு 4-5 ஏக்கர் ஒரு 5 ஏக்கர் நெல் சாகுபடி செய்து வருகிறேன். அந்த முறையில் மரியாதைக்குரிய டாக்டர் கே மருதுபாண்டி அவர்கள், உங்களுடைய சாகுபடி குறித்தும் சாகுபடியில் என்னென்ன முறைகளை கையாளுகிறீர்கள், எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த பருவத்தில் என்னென்ன ரகங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் ஐயா மருதுபாண்டி ஐயா அவர்களிடம் கேள்வி எழுப்பார்கள். அதற்கு தகுந்த போல் நான் பதிலளிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கேன். ஐயா
மாவட்டத்தில்
நாகை மாவட்டத்துல, அதாவது எப்பொழுதுமே அங்க தண்ணி பஞ்சம் இல்லாத ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இருந்ததுங்க ஐயா. ஆனா தற்பொழுது தண்ணீர் பஞ்சம், மழையின்மை காரணமாக, பருவநிலை மாற்றத்தின் காரணமாக, சரியான மழை பெய்யக்கூடிய அந்த பருவத்திலே மழை பெய்யாத பொய்த்து போன காரணத்தினாலும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அடங்கியிருக்கிற அந்த நாகை மாவட்டத்தில் தற்பொழுது வறட்சியும் நிலையும் வருகிறது. தற்பொழுது அல்ல, இதுக்கு முன்பு இருந்த ஒரு அந்த சம்பா பருவத்தில் சாகுபடி செய்யக்கூடிய அந்த காலநிலைகளில் இந்த வறட்சி அங்கே தென்படுத்தக்கூடிய அதுக்கு தகுந்த மாதிரியும் நாம நெல் சாகுபடியை நாங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க.
எந்தவாறு உள்ளது என்று அதை பற்றி சிறிது கூறுங்கள்.
ஐயா அங்க நாகை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கிணற்று பாசனம் அதிகம் கிடையாதுங்க, அது குறைவுதாங்க. ஆற்று பாசனம், ஆற்றிலிருந்து நீர் இந்த பருவத்தில் ஜூன் ஜூலை காலகட்டத்தில், செப்டம்பர் அக்டோபர் காலகட்டத்தில் எல்லாம் அங்க வந்து நம்மளோட காவிரி ஆற்றில் தண்ணீர் வருங்க. அந்த தண்ணீர் வரும்பொழுதெல்லாம் அந்த வாய்க்கால்கள் அந்த தண்ணீரை கொண்டு சென்று தேக்கி வைத்து விவசாயிகள் சாகுபடி செய்வார்கள். அதிகமா அங்க கேணி கிடையாதுங்க, ஆடுதுளாய் கிணறை பயன்படுத்தி தான் அங்க அதிகமா சாகுபடி செய்யறாங்க. அதுவும் அண்மையில இடையில சுனாமி ஏற்பட்டதுக்கு பிறகு கடற்கரையிலிருந்து ஒரு வெகு தூரம் கொஞ்ச தூரம் வந்து கடல் நீர்லாம் வந்த பிறகு அந்த பகுதியில் கொஞ்சம் உப்பு நீர் அந்த சாகுபடி நிலத்தில் கலந்திருக்கிறதுனால உப்புத்தன்மையும் சில இடங்கள்ல இருக்குதுங்கய்யா. அதிகமா அங்க பாத்தீங்கன்னா அங்க ஆழ்துளை கிணறு பயன்படுத்தி தான் நெல் சாகுபடி செய்துட்டு இருக்காங்க. அதிகமான பயிர் வந்து நெல் சாகுபடிங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெல் சாகுபடிக்கு அடுத்து ரைஸ் ஃபாலோஸ் சொல்லக்கூடிய நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உளுந்த விதைச்சிருவோம். அது அந்த எஞ்சி இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்தி அந்த உளுந்து பயிர் வளரும். அதுல இருந்து உளுந்தெல்லாம் அறுத்து எடுப்போம். அப்புறம் உளுந்து போடுவோம், பருத்தி, கரும்பு, காய்கறி பயிர்கள், அப்புறம் மரவகை பயிர்கள், இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு செஞ்சிட்டு இருக்கோம் ஐயா.
இப்பொழுது அழகாக உங்களுடைய விவசாயத்தின் நீர்ப்பாசன முறையையும் எந்த வகையான பயிர்கள் பயன்படுகிறீர்கள் என்பதை தெளிவாக கூறினீர்கள். இப்பொழுது எனக்கு குறிப்பாக நெல்லை பற்றி நான் ஒரு சில விளக்கங்கள் கேட்கிறேன், அதனை பற்றி கூறுங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் பயிரிடக்கூடிய அந்த நெற்பயிர் எந்தெந்த ரகங்கள் பயிர் பண்ணுகிறீர்கள் என்பதை பற்றி ஒரு சிறிதாக கூறுங்கள்.
ஐயா அங்க ஒரு நாகை மாவட்டத்தில் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சம்பா பருவ காலகட்டத்தில், சம்பா பருவம் சொல்லக்கூடிய அந்த அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டத்தில் மழை பொழிவு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதை தாங்கி வளரக்கூடிய அந்த மழைகளை, மழை நீரை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தான் நாங்கள் தேர்வு செஞ்சு நாங்கள் சாகுபடி செய்வோம். அதுல பாத்தீங்கன்னா சிஆர் 1009, அதாவது சாவித்திரி என்று சொல்லக்கூடிய 150 நாள் வயதுடைய ரகங்களை தேர்வு செய்து நாங்கள் சாகுபடி செய்வோம். தற்பொழுது அந்த வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய சொர்ணா செப்பு 135 நாள் விளையக்கூடிய அந்த நெல் ரகத்தை பயன்படுத்தி நாங்க சாகுபடி செய்யறோங்க. சாகுபடி செய்யறதுனால நமக்கு அந்த வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாவும் கண்டிப்பா இருக்குங்க. அது ஒரு மகிழ்ச்சியா தான் கொடுக்குது. தண்ணியை நின்று அடிக்க போற காலகட்டத்தில் அப்படியே மடிஞ்சு அப்படியே பேப்பர் மாதிரி மடிஞ்சு அந்த நிலத்துல பயிர் இருந்தாலும் அதுக்குரிய தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு முளைச்சி வந்துருதுங்க. அது ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்துறது இல்லைங்க. ஐயா,
இப்பொழுது நீங்கள் பயிர் பழங்கள் தேர்வு செய்யும் முறை பற்றி கூறினீர்கள். இப்ப வந்து உங்க ஊர்ல அதிகமாக வெள்ளம் வரும் என்று கூறினீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நர்சரி நாற்றாங்கால் விடுவதற்கு அந்த வெள்ளம் வரும் நாட்களை முன்கூட்டியே கணிப்பதற்கு ஏதாவது உங்கள் முன் வழிமுறைகள் உள்ளதா, இல்லை எதனை வைத்து வெள்ளம் வரக்கூடிய நாட்கள் எது என்று நீங்கள் கணிப்பத அந்த முறையை கூறுங்க.
நமக்கு மழை சீசனை பொறுத்த அளவுக்கு செப்டம்பர் 15 மழை பெய்ய அதிகமா மழை அதிகமா பெய்ய ஆரம்பிக்குங்க. செப்டம்பர்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த செப்டம்பர் 15 நம்ம கணக்கில் எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம், நெல் நாட்டுறாங்கல்ல, நாங்க விதைய விதைச்சு, அதாவது விதைய விதைச்சு நம்ம அந்த ஆளுங்களை வச்சு பறிச்சு நடுற முறையில தான் சொல்றாங்க ஐயா. அதுல நம்ம விதைய விதை விதைச்சிருவோம், விதைய வச்சு நாட்டாங்கல் தயார் பண்ணி விதைய விதைச்சிருவோம். விதைச்சிட்டு மழைக்கு முன்னாடியே பயிரை ஓரளவு கொஞ்சம் குரோத் கொஞ்சம் வளர்ச்சி கொண்டு கொஞ்சம் வளர்த்து வச்சிருப்போம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு அது பிறகு பெய்யக்கூடிய மழை அந்த அந்த மழை பாத்தீங்கன்னா அந்த பயிர் கொஞ்சம் வளர்ந்ததுனால தாங்கி ஓரளவு கொஞ்சம் வந்துடும் ஐயா. அதை கணக்குல அடிச்சாங்க, நாங்க விதை விதைச்சு அதுல இருந்து ஆளுங்களை வச்சு பறிச்சு நட்டுறோம் ஐயா.
அழகாக சொன்னீர்கள். அப்ப வெள்ளம் வருவதற்கு முன்னாலே நாட்டாங்கால் விடப்பட்டு அதற்கு முன்னே நட்டு விடுவீர்கள். அதன் பின்னர் வெள்ளம் வந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய சூழ்நிலை. இயற்கையே நல்லபடியாக அமைந்துள்ளது. இப்பொழுது நாற்றாங்கால் அதனை பராமரிப்பு முறையை பற்றி நீங்கள் எந்தவாறு பராமரிப்பு செய்கிறீர்கள் என்று அதனை பற்றி சிறிது கூறுங்கள்.
இப்ப நாற்றாங்கால பாத்தீங்கன்னா ஐயா, நாங்க இப்ப ஒரு அண்மையா ஒரு 5-4 வருடங்களா பாத்தீங்கன்னா எங்க பகுதியில அதிகமா திருந்திநெல் சாகுபடி முறைதான் நாங்க கையாண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஐயா. திருந்திநெல் சாகுபடி முறை செய்யறதுனால எங்களுக்கு வந்து நாத்தாங்களுடைய அந்த பரப்பும் குறையுது, அந்த விதையினுடைய அளவும் குறையுது, அந்த நாத்தாங்கால் தயார் பண்றதுக்கு அதுக்குரிய செலவு ஆட்கூலி செலவு குறையுது. சோ அதனால எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கு அந்த திருந்திநெல் சாகுபடி முறையை நாங்க கையாண்டு சாகுபடி செய்யறதுனால அதிகமான ஒரு வருவாயும் மகசூலையும் கொடுக்குதுங்க. திருநீர் சாகுபடி விதை குறைவாதான் இருக்கு, அந்த முறையில நாங்க செய்யறோம். இப்போ அந்த அதிகமா பள்ளமா இருக்கிற பகுதிகளுக்கு, அதாவது வடிகால் வசதி இல்லாத இடங்களுக்கு நாங்க இந்த திருநீர் சாகுபடி முறையை செய்யாம நேரடியா வயல் நாத்தாங்களை சரி பண்ணி நேரடியா விதையை விதைச்சு ஆளுங்களை வச்சு பறிச்சு அந்த இடத்துல மட்டும் அப்படி நட்டுக்கிறது ஐயா.
பொழுதுங்கய்யா, நீங்கள் நாற்று விட்ட பிறகு அதனை எடுத்து நடுவதற்கு அந்த மெயின் ஃபீல்ட் நீங்க தயார் செய்வது தண்ணீர் வந்து ஆழ்துளை கிணற்று பாசம் தான் அதிகம் என்கிறீர்கள். இப்பொழுது அந்த மெயின் பீல்ட நீங்கள் தயார் செய்வதற்கு எந்த தண்ணீரை நம்பி அதனை நீங்கள் தயார் பண்ணீர்கள், ஆழ்துளை கிணறவா அல்லது வெள்ளம் வரட்டும் அந்த மழை நீர் அதிகமாக வறண்ட பிறகு பண்ணிக் கொள்ளலாம் என்று காத்திருப்பீர்களா, இல்ல முன்னாடியே அதற்கு ஏதாவது மாற்று ஐடியா வைத்துள்ளீர்களா?
ஐயா, அதுக்கு ஆழ்துளை கிணற்று பாசனத்தை பயன்படுத்தி தான் நாங்க வந்து நாற்றாங்கால நாங்க வந்து விதை விதைச்சு சாகுபடி செஞ்சுக்கிறோம். நாற்றாங்கல பராமரிச்சுக்கிறோம், நாற்றாங்கல நாங்க நாட்டுக்களை உற்பத்தி பண்றதுக்கு நாங்க அந்த பணிகளை செஞ்சுக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவிரிலையும் ஆற்றுலையும் தண்ணீர் நீர் திறந்து விட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த ஆழ்துளை கிணற்று பாசனமும் கொஞ்சம் நீர் வரத்தும் கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். அதனால அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா.
தண்ணீர் எப்பொழுது திறந்து விடுவார் என்பது முன்கூட்டி அறியப்பட்டு அதற்கு திறந்தார்போல் நீங்கள் நாற்றாங்காலும் அதனை தொடர்ந்தார்போல் மெயின் பீல்டை தயார் செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்.
ஆமாங்க ஐயா.
இப்பொழுது அந்த மெயின் பீல்டு தயார் செய்யும் பொழுது அந்த தயார் செய்வதில் எப்பொழுதும் நார்மலாக அனைவரும் பண்ணும் மெத்தடு தான் உள்ளதா, அல்லது தாங்கள் ஏதாவது அதில் சிறப்பு தயார் செய்முறை வைத்துள்ளீர்களா? எடுத்துக்காட்டாக இந்த வரப்புகளை உயர்த்தி போடுதல், குறுக்கு வரப்புகளை அதிகமாக வைத்தல், தண்ணீர் தேங்குவதற்காக இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய சிறப்பு முறைகள் ஏதாவது உள்ளதா?
அதாவது எந்த முறையும் இப்பொழுதே பழமையான முறைகளையே நம்ம வந்து கையாண்டுட்டு வந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில், இப்ப இருக்கிற காலகட்டத்தில் குறைந்த செலவை செய்து அதிக வருவாயை ஈட்டக்கூடிய அந்த சாகுபடி முறையை தான் நம்ம கையாளணுங்க. சோ அப்பதான் நாம வந்து அதிகமா குறைந்த நிலத்தில் அதிகமான ஒரு உற்பத்தியை நம்ம செய்ய முடியும். நமக்கு பாத்தீங்கன்னா வேளாண்மை அறிவியல் நிலையம், நாகை மாவட்டத்தில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையம், அது மோடு மட்டும் இல்லாமல் 11 வட்டாரங்களை மையமாக வைத்து நாகை மாவட்டத்தில் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம், வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகம், இவர்கள் அனைவரும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற வேளாண்மை படித்த அலுவலர்கள், தொழில்நுட்ப அலுவலர்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விதைகளை விதைக்க வேண்டும், என்னென்ன பருவத்தில் விதைக்க வேண்டும், என்னென்ன தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும், இதெல்லாம் இது மாதிரி எல்லாம் எங்களுக்கு சொல்றதுனால எங்களுக்கு அதிக வருவாயை ஈட்டுவதற்கு எங்களுக்கு காரணமா இருக்கு. இப்போ நாம ஆனா வந்து கையா என்னதான் நம்ம விவசாயம் சாகுபடி செய்தாலும் ரசாயன உரம் அதிகமா பயன்படுத்த விட இயற்கை உரம் அதிகமா பயன்படுத்தினா நம்மளுடைய நிலமும் மேம்படும், பண்படும், மேம்படும், அந்த அந்த இயற்கை தன்மை நம்ம நிலத்திலே இருக்குங்க ஐயா. ரசாயன உரம் எப்பவுமே பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏதாவது நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா, நாம வந்து ஆயுர்வேதிக்கல அலோபதி மாத்திரையே நம்ம சாப்பிட உடனே சரியா இருக்குங்க. ஆனா அது உடனே உடம்புல இருக்குமான்னு கேட்டா அது கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதாங்க. அதே மாதிரி இயற்கை முறையில நம்ம வந்து ஆயுர்வேதிக்கல நம்ம வந்து நம்ம பொருட்களை சாப்பிடும் போது, உணவுகளை உட்கொள்ளும் போது அது உடல்ல தங்கி இருக்கும், அது ஒரு நோய் எதிர்ப்பு தேவை இருக்கும். அதே மாதிரி விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயம் தான் அவசியங்க. இயற்கை விவசாயம் இயற்கை உரங்களை போடுறாங்க.
மீன்பிள்ளை தயார் செய்தோட இயற்கை விவசாயம் நல்லது என்று கூறியீர்கள். சரிங்க, இப்பொழுது உங்களது நாகை மாவட்டத்தில் இங்க நெல் விவசாயம் பண்ணும்போது இந்த இயற்கை விவசாயம்னு சொல்லி யாராவது பண்றாங்களா, இல்ல நீங்க அதை பண்ணிட்டு இருந்தா அதுல இயற்கை விவசாய முறையில என்னென்ன இடுபொருட்கள் அதற்காக பயன்படுத்துகிறீர்கள், அதனை எப்படி இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்க்கும்போது அதனை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள், அந்த அளவுக்கு வரும் அந்த மகசூலை ஈட்டுவதற்கு அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை எப்படி எந்த மாதிரியான இடுபொருட்களை கொண்டு நீங்கள் சமன் செய்கிறீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள்.
இயற்கை விவசாயத்தின் மூலம் சாகுபடி செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை உட்கொள்றதுனால நமக்கு கண்டிப்பா தெரியுதுங்க, நம்ம அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு நிலையை தான் அது அடையும், நோய் நொடி இல்லாமலும் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. நாகை மாவட்டத்தில் அதிகமானோர் இயற்கை விவசாயத்தை சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. இயற்கை விவசாயத்தின் மூலம் சாகுபடி செஞ்சு அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நெல் பயிரில இருந்து அந்த நெற்களை எடுத்து அந்த தானியங்களை எடுத்து அதிலிருந்து அப்பளம் தயார் பண்றது, அப்புறம் அதை மாவை அரைச்சி அதிலிருந்து உணவு பண்டங்களை தயார் பண்ணி இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி அதிலிருந்து விளைந்த நெல்மணிகளை பயன்படுத்தி இருக்கிற அரிசி எடுத்து அதிலிருந்து உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுனால நமக்கு வந்து மக்கள் எல்லாம் வாங்குறாங்க சொல்லிதான் நம்ம வியாபாரம் பண்றாங்க விவசாயிகள்லாம். அதே மாதிரி இயற்கை உணவுப்பொருட்களை பயன்படுத்தி தான் நாங்க இந்த நெல் பயிர்களை விளைவிக்கிறோம், அதிலிருந்து விளைகிற அரிசி தான் எடுத்து நாங்க கொடுக்கறோம். அதனால வரவேற்பு இருக்குங்க.
இப்ப வந்துங்க, நீங்க இந்த நாகை மாவட்டத்தில் பண்ற இந்த நெல் விவசாய முறையை பற்றி உங்களுடைய முக்கியமான அதனுடைய செய்முறை பத்தி அப்படியே கொஞ்சம் வரிசையா நீங்க சொல்லுங்க. என்னென்ன செய்முறைகள்லாம் இதெல்லாம் முக்கியமானது நாங்க பண்ணக்கூடிய நெல் விவசாய முறையில அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த முறைகளை பற்றி சரிதாக கூறுங்களையா.
உதாரணத்துக்கு இப்ப ஒரு சம்பா பருவத்தில் எடுத்துப்போம், சம்பாவில நாற்றாங்களை தயார் செய்து அதுக்கு பிறகு விதைகள் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து பாய் நாற்று விடுறதால விடுவோம், அது தீந்தில் சாகுபடி முறைக்கு பயன்படுத்துவோம். அதோடு மட்டும் இல்லாம நேரடியா நெல் தானியங்களை நேரடியா விதைகளை விதித்து அதிலிருந்து நாங்க நாற்றாங்களை உற்பத்தி பண்ணிக்கிறோம். நேரடியா நம்ம விதைகளை விதைக்கும் பொழுது வயல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிலத்தை உழுது நல்லா சமன் செய்து நிலத்தை நல்லா மட்டப்படுத்தி அதுல தண்ணி நிரக்கி வச்சு ஒரு ஏக்கருக்கு, அதாவது நீண்டகால ரகமா இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு 30 கிலோ, ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோங்க, ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோ விதைகளை பயன்படுத்தி அதுல விதைகளை விதைச்சிடுறோம். விதைச்சிட்டு அதுல தண்ணியை நிரக்க வச்சு அதுல விதைகளை விதைச்சிருவோம். விதைகளை விதைச்ச பிறகு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் தண்ணியில மூழ்கி இருக்குங்க. அதுக்கு பிறகு தண்ணியை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். திரும்ப அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இரவு நேரங்கள்ல அந்த நிலத்துக்கு தண்ணியை விடுவோம். ஏன் அப்படின்னா திடீர்னு நைட்ல கூட மழை வரலாங்க, மழை வந்து அந்த விதைகளை குமிச்சிடும், அப்ப நஷ்டம் ஏற்பட்டுரும். சோ அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம், அந்த இரவு நேரங்கள்ல தண்ணியை வச்சிருவோம், காலையில வந்து தண்ணியை வடிகட்டிருவோம். அதுக்கு அப்புறம் நல்ல சுவாசத்துக்கான ஒரு நிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு வாரம் நம்ம இதை ஃபாலோ பண்றதுனால ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்த பிறகு அப்புறம் தண்ணியை முழுகி இருக்கலாம, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைவா தண்ணியை வச்சு நாத்தாங்களை வளர்ப்போம். இதை வளர்த்த பிறகு இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், ஒரு 14 இருந்து 15 நாள் இருந்த பிறகு அதுக்கு என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டம் பாசம் யூரியா கலந்து அதை தூவி விட்டுருவோங்க. அது நாத்து நல்லா வளருங்க. அதுக்கு இடையில ஏதாவது நோய் பூச்சி நோய்கள் ஏதாவது நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன பூச்சி என்ன நோயின்னு கண்டறிந்து அதுக்குரிய பயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொண்டு ஏதாவது நம்ம மருந்து அது தெளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தெளிச்சு அதை சரி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு 25 to 30 நாள் நாற்றாங்களை அந்த நாற்றுகளை பறித்து எடுத்து நடுவு வயலில் கொண்டு போயிடுவோம். இதனை செஞ்சுதாங்க இந்த சூடமுனசை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவுல நாங்க சூடமுனசை விதைநேர்த்தி செஞ்சு விதைக்கிறதுனால எங்களுக்கு நோய் பயிர்ல அதிகம் பரவுறதில்லைங்க. இப்படிதாங்க நாங்க நாற்றாங்களை நாங்க தயார் பண்ணி நடவடிக்கை கொண்டு போவோம்.
மெயின் ஃபீல்டு மற்றும் அதனுடைய பூக்கும் தருணங்களில் என்னென்ன சிறப்பு செய்முறைகள் பண்ணுகிறீர்கள் என்று அதனை பற்றி சிறிது விளக்கமாக அப்படியே முழுமையாக கூறுங்கள் ஐயா.
இப்போங்க ஐயா, இப்போ நான் 25 to 30 நாள்ல நம்ம நாற்றாங்களை பறிச்சு நடவு நட்டுறோங்க. நடவு நட்ட பிறகு நாங்க உரத்தை முன்னாடியே போட்டு நடுறது கிடையாதுங்க. நடுநட்ட ஒரு வாரத்துக்கு பிறகுதான் உரத்தை போடுறதுங்க. எதுக்கு அப்படின்னா, ரசாயன உரம் எப்பவுமே மண்ணில் என்ன செய்யுங்க, உடனே மண்ணில இருக்காங்க, மண்ணில் கொஞ்சம் ஆவியாயிடும், உரம் ஆவியாயிடும், அதில் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கரைஞ்சி போயிடும். அதனால நம்ம கொடுக்குற உரம் அப்படியே நமக்கு பயிருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ அதனால முன்னாடியே போடுறதுனால பயிர் எடுக்காதுங்க. பயிர் ஒரு பயிர் நல்றோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பிறகு தான் பச்சை பிடிக்கும். எதுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு பச்சை பிடிக்கணும், அப்பதாங்க அது உட்கார உட்கார்ந்த பிறந்த பழைய வரலாம், அதுக்கு பிறகு புது வேறு உண்டாகும். அப்ப வேர் தீவி உண்டாகும் போது கொடுக்கக்கூடிய உரத்தை எடுக்கும், பயிரும் பசியா இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு வாரத்துக்கு பிறகு உரத்தை போட்டா நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்குங்க, பயிர் நல்லா எடுத்துக்குங்க. ஐயா
பயிர் உரம் மேலாண்மை பற்றி நல்லா கூறினீங்க. பயிர்கள் வளர்ந்து வரும்பொழுது அதனுடைய களை கட்டுப்பாட்டு முறைகள் ஏதாவது நீங்கள் சிறப்பாக பண்ணிருக்கீங்களா? ஏனென்றால் நீங்கள் அதிக வெள்ளம் வரும் என்கிறீர்கள், தண்ணீர் தேங்கிய சூழ்நிலைதான் அதிக காலங்கள் இருக்கும்போது களைகளை கட்டுப்படுத்துவதற்கு வேற வழிமுறைகள் உள்ளதா, இல்ல தற்காலிகமாக அதுவாகவே கண்ட்ரோல் செய்யக்கூடிய முறைகள் உள்ளதா, அதனை பற்றி கூறுங்க.
அதாவது ஐயா எப்பொழுதுமே ஒரு சாகுபடி செய்யறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம வந்து நடுறோம் நட்ட உணவு நல்ல களைக்கொல்லி போடணும் அப்படின்ற ஒரு சிந்தனையா நான் விவசாயிட்டு சொல்றது கிடையாதுங்க. அதிகமா களை இருந்துச்சுன்னா பொருளாதார சேதங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த நிலத்துல மட்டும் நம்ம நட்ட ஒரு மூணா நாள்ல களைக்கொல்லி போடலாங்க. பிரிட்லா கலர் அதாவது ரசாயனத்துல நம்ம களைக்கொல்லி பயன்படுத்துறோம்னா பிரிட்லா குளோர்னு இருக்குங்க. அந்த பிரிட்லா குளோர் களைக்கொல்லியே அரை லிட்டர் களைக்கொல்லியே ஒரு லிட்டர் தண்ணியில கலந்துங்க, ஒரு 20-30 கிலோ மணல்ல கலந்து நல்லா நிறக்க கலந்து நட்ட ஒரு மூணா நாள்ல அள்ளி விசிறி விட்டுருவாங்க, வயல்ல தெளிச்சிருவோம். விசிறி விட்ட பிறகு தண்ணியை மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு வாரம் தண்ணியை மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பா களை வந்து கட்டுப்படுத்துறாங்க. களையை அழிக்க முடியாதுங்க, களையை அழிக்கணும்னு அப்படி நம்ம மருந்து கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம விவசாயமே பண்ண முடியாது, நிலைமை மலட்டு தன்மையா போயிடும். களையை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்திதான் விவசாயம் பண்ண முடியுங்க, அதாங்க களை கட்டுப்படுங்க.
உங்களுடைய நாய மாவட்டத்தில் களை கட்டுப்பாடு முறை பற்றி நீங்கள் பண்ணக்கூடிய அனுகுமுறை சொன்னீர்கள். நாற்று நெல் வளரும் பருவத்தில் அதில் பூக்கும் தருணத்தில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் ஏதாவது இயற்கையின் சார்பாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதா, அப்படி வரும் பட்சத்தில் அதனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தடு ஏதாவது உள்ளதா, இல்ல அந்த தருணத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஏதாவது இடர்பாடுகளை பற்றி கூறுங்களேன்.
அதாவது ஐயா நம்ம நட்ட பிறகுங்க, நட்ட பிறகு ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை உரங்களை மூணா அந்த ஒரு ஏக்கருக்கு இட வேண்டிய உரங்களை மூணா பிரிச்சுப்போங்க ஐயா. பிரிச்சுட்டு உதாரணத்துக்கு ஏக்கருக்கு நம்ம அடியுரமா போடக்கூடிய காலகட்டத்தில் ஏக்கருக்கு 20 கிலோ யூரியா, 25 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 10 கிலோ வேப்பம்புனாக்கு, நிலம் அதாவது ரொம்ப இருகலா இருந்துச்சுன்னா ஜிப்சம் ஒரு 25 கிலோ சேர்த்துப்போங்க. இதெல்லாம் கலந்து 10 கிலோ ஃபேக்டம் பாசுங்க, இதெல்லாம் கலந்து நிலத்துக்கு இடும்பொழுது தேவையான உரங்கள் தேவையான பயிருக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிருதுங்க. உதாரணத்துக்கு யூரியா நம்ம போடும்போது பயிருக்கு நைட்ரஜன் தெளிச்சதுங்க, அது நட்ட பிறகு திரும்ப பயிர் வளர்றதுக்கு எதுவா இருக்கும். சூப்பர் பாஸ்பேட் என்ன செய்யுங்க, பாசிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குங்க, பாசி ஓரளவு கரையுதுங்க. அதோடு மட்டும் இல்லாம நல்ல வேறு வளர்ச்சி நல்லா இருக்கும், பயிர் நல்லபடியா வளருங்க, அதனால சூப்பர் பாஸ்பேட் போடுவோம். டிஏபி ஒரு 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 மூட்டை பாத்தீங்கன்னா 1,500 ரூபாய்க்கு மேல விற்கிதுங்க. அதனால அதே டிஏபில இருக்கிற அந்த யூரியா சூப்பர் பாஸ்பேட் இருக்கிற சத்து தான், அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்து தான் நம்ம யூரியாவும் சூப்பர் பாஸ்பேட்டும் தனியா கொடுக்கறோம். இது தனியா கொடுக்கறதுல காசும் குறைவா இருக்கு, அதுல கிடைக்கிற சத்துக்கள் ஜிஏபில இருக்கிற சத்துக்கள் இதுல சூப்பர் பாஸ்பேட்லயே கிடைக்குதுங்க. சூப்பர் பாஸ்பேட்ல யூரியாவும் தனியே வாங்கி போடுறது சத்துக்கள் இருக்குன்றதுனால காசும் குறைவா இருக்கு, அதனால இந்த உரம் ரொம்ப பயிர் நல்லா எடுத்துக்கும். அது எங்களுக்கு பொருளாதாரமும் குறைவா தான் பயன்படுத்துற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இது மாதிரி பயன்படுத்துறதுனால ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம உரத்தை மூணா பிரிச்சு நம்ம போடுவோம். இதே சம்பா பருவத்துல அது நீண்ட கால ரகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு ஒரு முறை உரத்தை மூணு உரமா பிரிச்சு நாங்க பயிருக்கு நம்ம இடுறதுனால பயிர் எடுத்துக்குதுங்க. நுண்ணூட்ட சத்துக்கெல்லாம் இடும்போது எடுத்துக்கும் பொழுது இந்த பனைக்கிற குருணைகள் அந்த பயிர் பனைக்கிற அந்த சத்துக்கள் கொடுக்கும்பொழுது 2வது உரத்துல நாங்க கொடுத்துருவோம் ஐயா.
பயிர் நெல் பயிர் நல்லா வர்றது வரையும் அருமையான முறையை பயன்படுத்தி வருகிறீர்கள். இப்ப இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை நெருங்குகிற டயத்தில் அதனை எப்படி நீங்கள் கண்டறிந்து எந்த மாதிரியான அறுவடை சாதனங்களை பயன்படுத்தி அறுவடை செய்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் அதிகமாக வெள்ள நீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூறுகிறீர்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் எந்த மாதிரியான சாதனங்களை பயன்படுத்தி அறுவடை சமயத்தை நீங்கள் சமாளிக்கிறீர்கள், அதை பற்றி
கூறுங்க. எங்களுக்கு வந்து சம்பா பருவத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஜனவரி மாசம் அறுவடைக்கு கடைசி ஜனவரி மாசம் கடைசியில அறுவடைக்கு வர மாதிரி தான் நாங்க விதைய மதிப்போங்க. அதனால ஜனவரி மாசம் கடைசியில நமக்கு வந்து மழைக்காலம் அவ்வளவு இருக்காதுங்க, அதனால இப்ப அதிகமா இப்ப ஆட்கள்லாம் அறுக்கிறதுக்கு வர்றது இல்லைங்க. அதனால அதிகமா மிஷினை விட்டுதான் அறுவடை இயந்திரத்தை விட்டுதான் நாங்க அறுத்துறோம். அதே மாதிரி இப்ப நமக்கு இந்த மழை அதிகமா பெய்யக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா நமக்கு கதிர் வர காலகட்டத்தில் அதிகமா மழை பெஞ்சுனா கண்டிப்பா அந்த மகரந்த சேர்க்கை நடக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா தொடர்ந்து மழை பெஞ்சுனா எங்களுக்கு ஈல்டு லாஸ் ஆகுங்க. கண்டிப்பா மகரந்த சேர்க்கை நடைபெற காலகட்டத்தில் பதறா போயிடுங்க. அதனால அந்த காலகட்டத்தில் மழை இல்லாம இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாம இருக்கும். அதனால ஜனவரி மாசம் கடைசி அறுவடைக்கு வரதுனால எங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. அதை பிளான் பண்ணி தான் நாங்க விதையை விதைக்கிறது.
அறுவடைக்காக நீங்கள் ஆட்களை பயன்படுத்தி அதிகமாக பண்ணுகிறீர்களா இல்ல இப்பொழுது சாதனங்கள் வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள், அதில் எதனை பயன்படுத்தி இப்பொழுது அறுவடை பண்ணுகிறீர்கள்?
ஐயா எங்களுக்கு நோக்கங்க ஐயா கூலி தொழிலாளிகள் அதாவது அந்த இயற்கை விவசாய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தாங்க எங்களுக்கு. ஆளுங்களை வச்சுதான் அறுவடை பண்ணணும். அந்த அறுவடை வந்து அறுவடை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கிறாங்களோ ஒரு குறிப்பிட்ட அதை கணக்கு பண்ணி அவங்களுக்கு நெல் அளந்து கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப ஆளு கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்னன்னா ஒரு மெச்சூர் ஆன பிறகு பயிர் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்தில் அறுவடை பண்ணாம காலத்தை தாழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா நெல் மணிக்கெல்லாம் கொட்டிடும். அதனால ஆளுங்க வரலன்னா அங்க இயந்திரங்கள் விட்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. அதிகமா இயந்திரங்களை விட்டு தான் அங்க அறுத்துட்டு இருக்குங்க ஐயா. இயந்திரங்கள் விட்டு அறுக்கிறதுனால இன்னொரு லாபம் ஒரு மகிழ்ச்சி லாபம் அப்படின்னா அது இயந்திரம் விட்டு அறுக்கிறதுனால அந்த காலத்திலே அறுத்துடுறோம். அறுத்துட்டு உடனே நெல்ல வந்து வியாபாரிகள்கிட்ட போட்டுறோம். அதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்குங்க ஐயா, அந்த இயந்திரங்கள்கிட்ட இருக்கும் போது அந்த நாகை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சம்பா பருவத்துல அறுக்கிறதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே உளுந்து பயிர்களை அதாவது ADT3 உளுந்துகளை நாங்க விதைச்சிருவாங்க. அந்த இருக்கிற ஈரப்பத்தை பயன்படுத்தி உளுந்து பயிர் வளர்ந்துரும். அதுக்கு பிறகு ஒரு 60-65 நாள நாங்க வந்து வேச்சில இருந்து அந்த ஈல்டு எடுத்துருவோம். ஆனா இந்த கதிரடிக்கிற இயந்திரங்களை நம்ம விட்டு அறுக்கிறதுனால அந்த விதைச்ச உளுந்து எல்லாமே அந்த இயந்திரங்கள் அது மேல உளுந்து மேல போறதுனால உளுந்தில இருந்து அதிகம் நாங்க ஈல்டு எடுக்க முடியலங்க ஐயா. அது ஒரு வருத்தம் இருக்குங்க எங்களுக்கு.
நெல் விவசாயம் அறுவடை வரையும் சிறப்பாக பண்ணிருக்கீர்கள். இந்த அறுவடை செய்த நெல் தானியங்களை நீங்கள் விற்பனை செய்வதற்கு ஆட்கள் நேரடி கொள்முதலுக்காக வருகிறார்களா இல்ல நீங்கள் அவர்களிடம் சென்று விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதா, இதில் ஏதாவது சிரமம் உங்களுக்கு நேரிடுகிறதா, அதனை பற்றி கூறுங்க.
இந்த அறுக்கிறதுக்கு ஒரு 15-10 நாளுக்கு முன்னாடி எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களை சந்திச்சு நாங்களும் முறையிடுவோங்க. இனிமேருங்க ஐயா ஒரு 10-15 நாள் அறுக்க போறோம், எல்லா விவசாயிகளும் சேர்ந்து சொல்லுவோம், எங்களுக்கு கொள்முதல் நிலைய நெல் எங்களுடைய தானியங்களை நாங்கள் அறுக்கக்கூடிய தானியங்களை கொள்முதல் செய்வதற்கு எங்களுக்கு TPC என்று சொல்லக்கூடிய அந்த கொள்முதல் நிலையங்களை திறக்கணும்னு சொல்லி நாங்கள் முறையிடுவோம். அவங்க அதிகமா உடனே திறந்தாங்கன்னா எங்களுக்கு நெல்லை உடனே போட்டுருவாங்க, இல்லைன்னா எங்களுக்கு பிரைவேட்ல தனியார் நெல் வியாபாரிகள்ட்ட தான் போடுவோம். தனியார்ட்ட போடுறதுனாலங்க ஐயா இப்போ ஒரு விவசாயிகள்ட்டுக்குள்ள நான் பிரச்சனையை நான் சொல்லிடுறேங்க ஐயா. தனியார் வியாபாரிகள்ட்ட போடுறதுனாலங்க 100க்கு பாத்தீங்கன்னா 100 எப்படி ஒரு 20-30% தான் பணம் ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துறாங்க. மீதி நபர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 3 வருஷம் கடந்து கூட அந்த விவசாயிக்கு அந்த தொகையை கொடுத்துருக்காங்க. நாங்களே கடனை உடனே வாங்கி தான் கஷ்டப்பட்டு சாகுடி பண்றாங்க. எங்களுக்கு உடனே 1 வாரத்துக்குள்ள இல்ல 2 வாரத்துக்குள்ள எங்களுக்கு அந்த நெல்லுக்களை கொள்முதல் செய்து அந்த தொகையை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த பருவத்துக்கு எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு ஏதுவா இருக்குங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்குங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க எங்க பகுதியில்.
அருமையான நெல் தானியங்களை விற்பதற்கு உங்களுக்கு சிறு கஷ்டங்கள் இருந்தாலும் அதன் முறையாக இருக்கக்கூடிய அந்த சந்தை நிலவரம் உங்கள்கிட்ட நல்லபடியாக உள்ளது. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க அறுவடை பண்ற காலத்துல காலங்காலமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மிதி உளுந்து அது வந்து மின் சாதனங்கள் அறுவடை சாதனங்களால மகசூல் எடுப்பது சிரமமாக உள்ளது என்கிறீர்கள். இதற்கு ஏதாவது மாற்று வழிகள் உங்களிடத்தில் இருக்கு என்று ஏதாவது இதுவரையில் உங்கள் விவசாயிகள் மத்தியில் தோன்றியுள்ளதா, இல்ல பழைய முறை வந்தால்தான் அதில் மகசூல் தொடர்ந்து எடுக்க முடியும் என்ற சூழ்நிலைதான் உள்ளதா, அதனை பற்றி ஏதாவது உங்களுடைய யோசனைகளை கூறுங்களேன்.
எங்களுக்கு அந்த பழைய முறைதான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சிங்க. நாங்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே உளுந்து விதைச்சிருவோம், அது நல்லா விளையும். அதிகமாக அதுக்கு வந்து உரம் போடுறதில்ல, நாங்கள் நீர் பாய்ச்சறதில்ல. அந்த நீரை பயன்படுத்தி எங்களுக்கு செலவும் குறைவாக இருக்குங்க. அந்த நீரை பயன்படுத்தி உளுந்து வளர்ந்துரும், உளுந்து பயிர் விளைஞ்சிரும். அதை நாங்கள் அறுவடை பண்ணிவிடுவோங்க ஐயா. ஆனால் இப்போ இயந்திரங்களை விட்டு அறுவடை பண்ணுறதுனால அந்த உளுந்து எங்களுக்கு சுத்தமாக ஒரு 100க்கு ஒரு 10% அந்த பயிர் தேருங்க. மீதி 90% இந்த இயந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் அடிபட்டு உளுந்து பயிரே முளைக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். அது எங்களை வருத்தத்தை தான் கொடுக்குது. இருந்தாலும் என்ன பண்றோம், இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுப்பு அறுத்துட்டு அதனால உளுந்து அந்த 10% உளுந்தையும் முளைச்சிருக்கிற உளுந்தையும் அது எப்படின்னா ஒரு சிலர் வந்து 10% இருக்கிற முளைச்சிருக்கிற உளுந்து மேலேயே தண்ணியை விட்டு உழவு ஓட்டிடுறாங்க. சிலர் ஏன் அந்த 10% உளுந்து ஏன் வீண் பண்ணணும், ஏன் அந்த உளுந்தை விதைச்சு திரும்ப மீதி இருக்கிறலாம் சக்கரத்துல அடிபட்டு எதுக்கு அது வீண் பண்ணணும் சொல்லி உளுந்தை விதைக்காம அறுவடை பண்ணிட்டு தண்ணியை வச்சு ஒரு நிலத்தை ஒரு உழுது உழுதுட்டு சேரு உழுதுல உழுதுட்டு வாகனத்தை வச்சு உழுதுட்டு அதுக்கு பிறகு தண்ணி கொஞ்சம் உஞ்ச பிறகு அதுல உளுந்தை தெளிச்சிடுறாங்க. அதுல ஓரளவு பயிர் நல்லா வருதுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்க வலிக்கிறதுனால அதுல ஓரளவு உளுந்து பயிர் வந்துருதுங்க. அதுல பரவாயில்லங்க, அதுல பழைய முறை இருக்கிற விட நமக்கு ஈல்டு கொஞ்சம் நிறைய வருத்துறாங்க. அதுல அந்த முறையில
பரவாயில்லைங்க. விவசாயிகளாக நீங்களாக ஒரு புது முறையை பயன்படுத்தி, இது புது யோசனையாக உள்ளது, இது மற்ற இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய பணியாளர்கள் என்றால் நல்லாதான் நல்ல முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயா, நீங்கள் இதுவரை உங்கள் நாகை மாவட்டத்தில் எப்படி எப்படி விவசாயம் பண்ணீர்கள் என்று அருமையாக கூறினீர்கள். அது மிகச் சிறப்பாக உள்ளது. எப்படி வெள்ளம் வரும் முன்னே நர்சரிகளை பயன்படுத்துவது, அந்த மெயின் ஃபீல்டுகளை எப்படி பராமரிப்பது, அப்புறம் மழை காலங்களில் மகரந்த எச்சரிக்கையின் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதை பராமரிப்பது, இதனை பற்றியெல்லாம் அருமையாக கூறினீர்கள். சந்தை மதிப்பையும் நீங்கள் தனியார்களையும் கவர்மெண்ட் அலுவலர்களையும் சந்தித்து எந்தவாறு சந்தைப்படுத்தீர்கள் என்பதை அழகாக கூறினீர்கள். இது எங்களுக்கும் நல்ல பயனுள்ள முறையாக உள்ளது. கடைசியில் கூறிய நீங்கள் அந்த உளுந்து பராமரிக்கும் முறையும் மற்ற ஏரியாக்களிலும் இதுபோன்று பயன்படுத்துவது நல்ல மிக சிறப்பாக உள்ளதுங்க. இது பற்றிங்க இப்பொழுது இந்த நெல் விவசாயிகளுக்கு உங்களுடைய பயனல் கருத்தாக நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? நெல் விவசாயிகள் என்பது சொல்றதை விட விவசாய பெருமக்களுக்காக ஏதாவது நீங்கள் கூற விரும்புகிறீர்களா? உங்கள் வழியை நாங்களும் பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றீங்க. ஏனென்றால் நீங்கள் ஒரு முன்னோடி விவசாயி என்பதால் இந்த முன்னோடி விவசாயிகளின் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக இதை கேட்கிறோம்.
அருமையான கருத்து சொன்னீங்க. இப்போ நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க, விவசாயம் தான். அதே போல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளி தான். இல்ல, மாற்று கருத்தே இல்லை. என்றைக்கு கூலி தொழிலாளிக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ, அவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்கப்படாத நிலை ஏற்படுகிறதோ, அன்றைக்கு நமக்கு வீழ்ச்சி கட்டாயமா ஏற்படும். இதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த கூலி தொழிலாளிக்கும் சரியான ஒரு ஊதியத்தையும் கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாம விவசாயி செய்யக்கூடிய விவசாயிக்கும் சரியான நேரங்கள்ல தண்ணீர் கொடுக்கணும், சரியான நேரங்கள்ல உரங்களை கொடுக்கணும், சரியான நேரங்கள்ல விதைகளை கொடுக்கணும். இதே மாதிரி அரசும் அரசு அலுவலர்களும் அந்தந்த நேரங்கள்ல சரியான முறையில இடுபொருட்களையும் நீரையும் உரங்களையும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம இயற்கை விவசாயத்தை, இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்வதற்கு அவங்களுக்கு உறுதுணையா அந்த அரசு இருக்கணும். அவங்களுடைய இயற்கை விவசாயம் செய்து கொள்முதல் செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு ரசாயன உரம் இட்டு, ரசாயன இடுபொருட்களை இட்டு சாகுபடி செய்த அந்த தானியத்துக்கும், இந்த இயற்கை விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியத்துக்கும் அதனுடைய அந்த விலை இயற்கை விவசாயத்துக்கு தான் கொஞ்சம் அதிகமா சேர்த்து கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு இயற்கை விவசாயத்தின் மேல ஒரு ஆர்வம் வரும், ஒரு பற்று வரும். இயற்கை விவசாயம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா செய்வதற்கு அது ஒரு தருணம் ஏற்படும். இயற்கை விவசாயம் செய்யறதுனால நம்ம திரும்பவும் பழைய காலத்துக்கு செல்வோம், அதிக நீண்ட நாள் வாழ்வோம், அதிக நோய் நொடி இல்லாம வாழ்வோம். கட்டாயமாக கண்டிப்பாக இயற்கை விவசாயம் செய்வதற்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாய வானொலி நிலையம் இந்த என்னுடைய நெல் சாகுபடி குறித்த அனுபவங்களை நேர்களிடத்திலும் விவசாயிகளிடத்திலும் கொண்டு செல்வதற்காக என்னிடம் கருத்து கேட்ட மரியாதைக்குரிய டாக்டர் கே மருதுபண்ட ஐயா அவர்களுக்கும், நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி நிலையத்துக்கும், நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது தொழில்நுட்ப கலைஞர் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.